ගරු වාසුදේව නානකර මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 20යි.
ගරු නියෝජ අපේ කතානායකතුමනි, රසායනික අවි තහනම් කරපු සම්මුතිය 1993 අපි ඒ පිළිබඳ සම්මුතියට අත්සන් කර පසු අපේ පනත් සම්මත වෙන 2007 දැන් මේ පනතමය සංශෝධනය කරන්න යන්නේ කියන ලද පරිදි දැන් මේ පනතේ දෙවනි වගන්තියේ තියෙනවා ලංකාව ඇතුළතදී රසායනික අවි තබාගත් හොත් හෝ විෂ රසායනික ද්‍රව්‍ය ඒ වරදක් වෙනවා, අපරාධයක් වෙනවා. ඒ වගේම යම් පුද්ගලයෙක් වෙනත් රටක මට කොච්චර වෙලා තියෙනවද ඇවුනේ
විනාඩි 20යි
20යි වෙනත් රටක ලාංකිකයෙක් ඒ විෂ රසායනික ද්‍රව්‍ය හෝ අවි සම්බන්ධ යම් කිසි කටයුත්තක් කළා නම් ඔව්ව ලංකාවෙන් උදර්පණය කිරීමටත් අපට වගකීමක් තිබෙනවා. දැන් මමගේ ප්‍රශ්නය මේ ඇමතුමාට ඉන්නවද? නැහැ. එවනත් මම ඇමතුමාට මේක යොමු කරනවා. ලංකාව තුලදී කිව්වහම ලංකාවේ මූදු සීමාවල් ඇතුළතදීත් කියන එක අර්ථ ගැන්වෙනවා. එතකොට ලංකාවේ මූදු සීමාව ඇතුළතට එනවා යුද නැව්. මෑතකදී ආවා ඇමරිකානු යුද නැවක්. තවත් නැව් 400 ගණනක් අවයි කියලා පුවත්පත්වලත් තිබුණා. යුද නැව්, යුද ක්‍රියාකාරීත්වය සඳහා යොදා ගන්න ලබන නැව්. මේ ස්ටෙලින්, ජෝන් ස්ටෙලින් කියන එක නම් මහා බරපතල යුද නෞකාවක් ප්‍රහාරක ගුවන් යාන නිකුත් වෙන්නේ. දැන් මේ නැව ඇවිල්ලා ලංකාවේ ඇති කරන්න යන හබ් එක මොකද්ද? ඒ හබ් එක කේන්ද්‍රයක් ඇති කරන්න යනවා මේ ඇමරිකානු නාවික හමුදාවේ යුද නැව් වලට සැපයුම් කරන මධ්‍යස්ථානය. දැන් ඇමරිකාව ගැන කවුරුත් දන්නවා කුප්‍රසිද්ධ ලෙස මේ රසායනික අවි පාවිච්චි කරපු ඉතාම නින්දිත රටක්. මේ ලෝකයේ සීලාචාරකමට විරුද්ධව ක්‍රියා කරන රටක්. ඉතින් ඒ නිසා ඒ රටේ ක්‍රියාකාරීත්වය ගැන කාටවත් අපට සාධක වෙන්න බෑ. දැන් ඒ රටේ යුද නැව් මේ රටේ සැපයුම් මධ්‍යස්ථානයක් ඇති කරගන්න යනවද කියන එක ගැන ඊයේ ප්‍රශ්නයක් ඇහුවා විදේශ කටයුතු ඇමතුමාට. එයාපුලා විදේශ කටයුතු ඇමතුමක් වනේ මගේ යටතේ නෙමෙයි මේ කාරණේ ඉන්නේ ආරක්ෂක අමාත්‍යාංශයේදී කියලා. මේ පත්තරවල තිබුණු දේවල් තමයි අපි කියන්නේ. අපි ආණ්ඩුවෙන් අහලා දැනගන්න උත්සාහ කරා. මම ඊයේ අගමැතිතුමාට ප්‍රශ්නයක් ඇහුවා. මම හිතුවා අගමැතිතුමා අද මෙතන පිළිතුරු දෙනවායි කියලා අගමැතිතුමාගෙන් අහන ප්‍රශ්නවලට මේ ප්‍රශ්නය ගැන. මේම ලංකාවේ කේන්ද්‍රයක් ඇති කරන්න යනවද? ඇමරිකානු නාවික හමුදාවේ යුද උවමනාවන් සඳහා සැපයුම් කරන. ඉතින් අගමැතිතුමා කාර්යාලයෙන් මට නම් පිළිතුරක් ආවේ නැහැ. මේ වෙනතුරු මා හිතන්නේ ලබන සුමානේ එතුමා ඒ ගැන පිළිතුරු දෙන්න සූදානම් වෙනවද අපි දන්නේ නැහැ. ඉතින් මට තියෙන ප්‍රශ්නය දැන් මේ ස්ථාන පරීක්ෂා කරන්න අපට අයිතියක් තියෙනවද? සම්මුතියට අයිතියක් තියෙනවා. සම්මුතිය ජාත්‍යන්තර සම්මුතියට ජාත්‍යන්තර පරීක්ෂකවරුන්ට අයිතියක් තියෙනවා. ලංකාවේ වුණත් ඇවිල්ලා විෂ රසායනික ද්‍රව්‍ය රසායනික අවි තියෙනවද කියලා හොයලා බලන්න. ඒකට කාර්යක්‍රමයක්වත් තියෙනවා. නමුත් අපට අයිතියක් තියෙනවද? ලාංකිකයෝ හැටියට අපිවත් කියනවා අපේ රටේ භූමිය ගැන මුදු තීරය ගැන මේ ලංකාවට එන යුද නැව් හා ඔවුන්ගේ උවමනාවන් සපයන ඔවුන්ගේ කේන්ද්‍රයක් යම් තැනක පිහිටුවෙනවා නම් ඒ තැන් පරීක්ෂා කරන අපට අයිතියක් තියෙනවා. ඒ පිළිබඳව අපේ වගකීම කුමක්? මෙන්න මේ කාරණාව බරපතල කාරණාවක් හැටියට අපි මේ වෙලාවේ මතු කරන්න කැමති. ඒ අතර මේ ජාත්‍යන්තර පරීක්ෂකයෝ ලංකාවට ආවද නැද්ද අපි දන්නේ. ඒ පරීක්ෂණ කටයුතු මෙහෙවෙන ආකාරය ගැන හරියට අපිට පැහැදිලි කමක් නැහැ. මේ අධිකාරිය වාර්තා දීලා නැහැ. මේ අධිකාරියෙන් වාර්තා ලැබිලා නැහැ. ඒ නිසා මේ අධිකාරියේ කටයුතු ගැන අපට දැනගැනීමට ප්‍රමාණවත් තොරතුරු නැහැ. ඒ නිසා අද මේ විවාදයටත් ඒ පාඩුව තිබෙනවා. ඊළඟට ඊයේ තිබුණු ඒ විවාදයේදී තානාපති කාර්යාල පහසුකම් ලබා දීම ගැන මට ඒ විවාදයට එකතු වෙන්න බැරි වුණා. නමුත් ඒ විවාදයෙන් පැන්නගෙන කරුණක් මේදී මතක් කළ යුතුයි. මේ ඇමරිකන් සාම හමුදාව මොනවටද ඉංග්‍රීසි උගන්වන්නේ ලංකාවේ? ලංකාවේ අපිට ගුරුවරු නැද්ද ඉංග්‍රීසි උගන්වන්න? ඇමරිකාවේ සාම හමුදාවට වමනාවක් තියෙනවා නම් ලංකාවේ වෙනත් අත්‍යවශ්‍ය කාරණා තියෙනවා ඉටු කරන්න. කොහොමත් මේ සාම හමුදාව එක්තරා විදිහකට කුප්‍රසිද්ධ කැරට්ටුවක් තියෙන සංවිධානයක්. ඒ සාම හමුදාව ඇතුලේ ඔත්තුකාරයෝ ඉන්න බවට තොරතුරු පළ වෙලා තියෙනවා ලෝකේ. ඒ නිසා මම හිතන්නේ මේ අයට අපි කිසිසේත්ම තානාපති තත්ත්වයේ පහසුකම් දී යුතුයි කිය. ඒ අමතරව ඊයේ විවාදයේදී මේ දයන් ජාතිලක මහත්තයා ඔක්තෝබර් 26 වෙනිදා කුමන්ත්‍රණයට ප්‍රධාන ලෙස සහායකත්වයේ දුන්නයි කියලා ජනතා විමුක්ති පෙරමුණේ මන්ත්‍රීවරයෙක් කියලා තිබුණා. ඒක කෙලින්ම අදාළ නුනත් එතුමාට මෙතන නෑ පිළිතුරක් දෙන්න අවස්ථාවක්. එතුමා විශේෂ තානාපතිවරයෙක්. එතුමා වග් කියන්නේ විදේශ කටයුතු අමාත්‍යංශයට නෙමෙයි. එතුමා කෙලින්ම පත් කර තිබෙන්නේත් වග් කියන්නේ ජනාධිපතිතුමා. ජනාධිපතිතුමාගේ ඉල්ලීම අනුව එතුමාට ලංකාවේ ජාත්‍යන්තර ප්‍රතිපත්තිය ගැන කරුණු කියන්නටත් ඒ වගේම ජාත්‍යන්තර ප්‍රතිපත්තියට අදාළව යම් යම් තොරතුරු විශ්ලේෂණය කරන්නටත් විචාරය කරන්නටත් එතුමා ජනාධිපතිතුමාගේ ඉල්ලීම අනුව ක්‍රියා කළා කියලා. ඒ කටයුත්ත කිරීමට ඔහුට තියෙන වගකීමත් ඔහුට තියෙන අයිතියත් ප්‍රශ්න කරන්නට බැරි බව එතුමා පත් කරනු ලැබූ ආකාරය පිළිබඳව නොදැනගෙන කතා කරන අය එසේ කීම පුදුමයක් නෙමෙයි. අපි දන්නවා හයිපෝස් කමිටියකට පුළුවන් කමක් නැහැ අද ඒ ප්‍රශ්නය විමසන්න. හයිපෝස් කමිටියක තියෙන්නේ පත් කිරීමට පෙර කරුණු කාරණා දක්වන්නේ. මේ සියලු දේවල් ගැන හරි ආකාරව දැනගෙන ක්‍රියා නොකරන්නේ ද්වේෂය මුල් කරගෙන ක්‍රියා කිරීමේ හේතුවක් නිසා බව මට කියන්න ඕමනයි. ඊට ඔක්තෝබර් 26 කුමන්ත්‍රණය සිද්ධ වුණේ මේ රටේ සර්වජන ඡන්ද බලයෙන්. මේ රටේ ජනතා පරමාධිපත්‍ය අනුව පත්වෙච්ච ජනාධිපතිවරයා ඔහුට තියෙනවා කියා ව්‍යවස්ථාවේ ඔහු පිළිගන්නා වූ බලය අනුව ක්‍රියා කිරීම කොහොමද කුමන්ත්‍රණයක් වෙන්නේ? කුමන්ත්‍රණය කියන්නේ ජනතාව ටෝරෙන් ජනතාවට පිටුපා ජනතාවගේ බලයට පරිබාහිරව ඉඳගෙන යම් ක්‍රියාවක් කළොත් රාජ්‍ය පාලනය සම්බන්ධයෙන් ඒක තමයි කුමන්ත්‍රණය. දැන් කුමන්ත්‍රණයට හිරේ යවනවයි කිව්වනේ රාජ්‍ය බලය පාර ගැනීම ගැන. අවුරුදු 12කට හිරේ යවනවයි කිව්වා. කොහේ හිරේ යවන කතා? කුමන්ත්‍රණයක් නම් වහාම මේ රටේ නීති අනුව ක්‍රියා කළ හැකි. තමුන්නාසේලා එසේ ක්‍රියා නොකරන්නේ ඇයි? එතන කුමන්ත්‍රණයක් නොතිබුණු නිසා. ඒ නිසා ඇත්ත කුමන්ත්‍රණය තිබෙන්නේ උසාවියට පෙස්සම් ගහගෙන ගියායි. එයා සර්වජන ඡන්ද බලයට බයයි. එයා මහ ඡන්දයක් ඇති කිරීමට මේ පාර්ලිමේන්තුව විසිරුවා හැරීම ගැන බයයි. මේ පාර්ලිමේන්තුව විසිරුවා හැරීමට විරුද්ධව ක්‍රියා කරපු අයයි කුමන්ත්‍රණය කළේ. ඒ කුමන්ත්‍රණකාරයෝ තමයි උසාවියේ. උසාවියේ පීඨෙන් තමයි අද ඒ උදවියට පුළුවන් වෙලා තියෙන්නේ ඔවුන්ගේ කුමන්ත්‍රණය සාර්ථක කරගන්න. ඒකයි ඇත්ත කතාව. එන් තමයි මේ ගැන ඊට වඩා වැඩිදුර කියන්න යන්නේ නැහැ. මම මේ ITN ගැන කිව්ව නිසා මුදල් අමාත්‍යවරයා, ජනමාධ්‍ය අමාත්‍යවරයා ඒ පළවෙනි තැනට තිබුණු ITN එකේ තත්ත්වය පහළ වැටුනේ පහුගිය අවුරුදු 3 මාර තුල. ඒ ගැන මේ ආණ්ඩුව යමක් කියලා නැහැ. එතුමා පළවෙනි තැන තියෙනවායි කිව්වා, පහළ වැටුන එක ගැන කිව්වේ නැහැ. මේ පහළ වැටීම සිද්ධ වුණේ කාලය තුල. ඊළඟට ෆික්ස් ඩිපොසිට් එක අරගත්තයි කිව්වයි දිනදා වියදම් වලට. ඉතින් ෆික්ස් ඩිපොසිට් එකේ දිනදා වියදම් වලට ගන්න ආදායම් නැති නිසානේ. ආදායම් නැති වුණේ කොහොමද? ඒවට උත්තර නොදී මගහැර යන පිළිතුරකින් ජනමාධ්‍යමතුමා අද තමන්ගේ ඇඟ බේරගන්න හැදුවා වෙනත් අදාල් නැති කාරණා හුඟක් කියලා. ඊළඟට මං එනවා අපව රසායන විෂ රසායන වලට. ලංකාවේ විෂ රසායන තහනම්. නමුත් ගොවිතැනට ඖෂධ වලට එමත්නම් පර්යේෂණ වලට උමනා කරන විෂ රසායන ද්‍රව්‍ය යම් බලපත්‍රයකට ගෙන්නන්න පුළුවන්. ඒ ගෙන්නන්න පුළුවන් ඒ විෂ රසායන ද්‍රව්‍ය පරිහරණය කරන ක්‍රම ගැන රෙගුලාසි තියෙනවා. දැන් මේ විෂ රසායන ද්‍රව්‍ය අතර එකක් තමයි කැරලි කෝලාහල පාලනය කරන විෂ රසායන ද්‍රව්‍ය. අපි අපේ භාෂාවෙන් කියනවා නම් කඳුළු ගෑස්. මේ කැරලි කෝලාහල පාලනය කරන විෂ රසායනය පිළිබඳව පැහැදිලි නිර්ණයක් නැහැ. ඒ වගේම කැරලි කෝලාහල පාලනය යන කරුණත් නිර්ණයක් නැහැ පනතේ. නමුත් අපි පළල්ව දන්නවා කැරලි කෝලාහල හෝ ජනතාවගේ විරෝධතාවන් හිදී මේ කඳුළු ගෑස් පාවිච්චි කරනවා. දැන් ඒකෙම තියෙනවා ඒ කඳුළු ගෑස් පාවිච්චි කරපුවාම සීය නැතුව යනවා, හුස්ම ගන්න බැරි වෙනවා, මහා දැවිල්ලක් හැදෙනවා. ඉතින් ඒ නිසා අප්‍රාණික වෙන ශරීරයට ටික වේලාවක් ගිය පසු තමයි නැවත යථා තත්ත්වයට පත් වෙන්නේ. මේක දනුවම් දීමක් හැටියටයි මම නම් දකින්නේ. දනුවම් කිරීම විසුරුවා හැරීමට උවමනා නම් ඇත්තටම ජල ප්‍රහාරය ඕන තරම්ම ඇති. ජල ප්‍රහාරය ඕන තරම්ම ඇති. ඒ නිසා මේ කඳුළු ගෑස්, මේ දැන් තියෙන කඳුළු ගෑස් ඉස්සරට වඩා බොහොම දරුණුයි. දැන් තියෙන කඳුළු ගෑස් පාවිච්චි කරපුවාම තිබෙන අමාරුව, ශාරීරික අප්‍රාණික භාවය ශරීරයේ ඇතිවෙන ඒ විපර්යාසයන් ඉතාමත්ම බරපතල. ඒ නිසා මේ කඳුළු ගෑස් දැන්ට පාවිච්චි කරන්නේ වායේ තොරතුරක් හරියාකාරව ලබා දිය යුතුයි කියලා මම හිතනවා මේ පිළිබඳ අදාළ අපේ උපදේශකාරක සභාවට. දැන් උපදේශකාරක සභා නැවත ක්‍රියාත්මක වෙලා තියෙනවා. ඒ නිසා අපිට මේ කාරණේ හිදී පුළුවන් සැලකීමට ගන්න වගන්ති 47 මේ කැරලි කෝලාහල පාලනය කිරීමේ රසායනික ද්‍රව්‍ය විෂ රසායනික ද්‍රව්‍ය ගැන තියෙන. ඒ නිසා අපි ඉල්ලා හිටනවා මේ ලංකාව ජාත්‍යන්තර වශයෙන් අවුලකට පත් වෙන ආකාරයට ක්‍රියා නොකරන ලෙස ඉල්ලන අතර මම අහන්න කැමති මේ ඇමරිකාවේ විෂ රසායනික ද්‍රව්‍ය විෂ රසායනික අවි පරිහරණය හෝ පාලනය කිරීම ගැන ජාත්‍යන්තර සම්මුතිය යටතේ ඒ ජාත්‍යන්තර පරීක්ෂකයින් හෝ ජාත්‍යන්තර ඒ සම්මුතියේ භාරකාරී ඇමරිකාවේ ඒ විෂ රසායනික අවි එයයි නිපදවනවා. රටවල් 20ක් නිපදවනවා. රටවල් 4-5ක් මේකට අස්සන් තියලත් නැහැ. දැන් ඊශ්‍රායලයේ මේකට අස්සන් තියලා නමුත් අපර අනුමැතිය දීලා නැහැ. දැන් ඒකෙන් තේරෙන්නේ එයා ඒවයින් බැඳී නැහැ. දැන් මේවා කවුද පරීක්ෂා කරන්නේ? පරීක්ෂා කරපු ඒවායේ ප්‍රතිඵල මොනවද? කොච්චර කාලයකට වරක් මේ පරීක්ෂණයන් පවත්වනවද? විශේෂයෙන්ම ඊශ්‍රායලය අද පලස්තීන ජනතාවගේ බිම් අල්ලගෙන අල්ලගෙන යමින් ඉන්නවා. ඊශ්‍රායලය අද පලස්තීන ජනතාව වහල්භාවයට ගනිමින් තිබෙනවා. සරණාගතීන් මිලියනයකට වඩා ඊශ්‍රායලයෙන් පිට වෙන හැටියට, පලස්තීනයෙන් පිට වෙන හැටියට ඊශ්‍රායලය ප්‍රහාරයන් දියත් කර තිබෙනවා. මේ පලස්තීන ජනයා තමන්ගේ ඉඩම් ඉල්ලලා නිරායුධව කරන උද්ඝෝෂණ වලට වෙඩි තියලා මරලා තියෙනවා. ඒ වගේම මේ විෂ රසායනික ද්‍රව්‍ය හා රසායනික අවි පාවිච්චි කරලා තියෙනවා. දැන් මේවා ගැන මේ සම්මුතියට අසන් නොකළත් මේ රටේ එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයටත් මේ රටේ ජගත් සංවිධානයේ වගකිව යුතු සියලු දෙනාටත් වගකීමක් තිබෙනවා මේ පිළිබඳව සොයා බලන්න. එසේ සොයා බැලීමකින් ඊශ්‍රායලය ගෙනියන මේ හිතුවක්කාර ක්‍රියාකලාපය යම් ආකාරයකට පාලනය කිරීම ගැන කල්පනා කළ යුතුව තිබෙනවා. ලංකාවේ මේ රසායනික ආවි යම් රහස් ආකාරයට එහෙම නැත්නම් යම් ආකාරයට මේ සංවිධානගත හොර කණ්ඩායම් අතර භාවිතා වෙන බවට තොරතුරු තියෙනවා. මේ ගැන අපිට පොලිසියෙන් වාර්තාවක් නැහැ. ගිනි අවි ගැන අපිට වාර්තා වෙලා තියෙනවා. මේ අය තමන්ගේ සංවිධානගත මේ හොරකම් වලදී පුද්ගලයන් යම් ආකාරයකට සිහි නැති කිරීමේ, සී මුර්චා කිරීමේ වමනාවන්ට මේ විෂ රසායනික ද්‍රව්‍ය පාවිච්චි කර තිබෙන බව දැනගන්න තිබෙනවා. ඒ නිසා ලංකාවේ මේ විෂ රසායනික ද්‍රව්‍ය පාවිච්චි කරන ප්‍රමාණය ගැන මේ අපේ අධිකාරියෙන් ඒ පිළිබඳව සොයාගන්න ලැබූ තොරතුරු ආදිය අපට තවමත් දැනගන්න පුළුවන්කමක් නැහැ. ඒ නිසා මේ අධිකාරිය හැකිතරම් විගාට වාර්තාවන් සකස් කර පාර්ලිමේන්තුවට එවන එක අවශ්‍ය කාරණයක් බව කියන්නට ඕන. ඊජිප්තුව අද ඒකාධිපති රාජ්‍යයක්, බොරු ඡන්ද තියෙන ඒකාධිපති රාජ්‍යයක්. මම හිතන්නේ ලංකාවත් ඊජිප්තුව අනුකරණය කරන්නට යම් ආකාරයක රහස් බලාපොරොත්තුවක් හිතයට තියාගෙන ඉන්නවයි කියලත් සැකයක් තිබෙනවා. ඒවා ගැන අපි තෝදිසියෙන් ඉන්නේ. ඊළඟට මේ ඊජිප්තුව, දකුණු සුඩානය, උතුරු කොරියාව, මේ රටවල් තුන අත්සන් කළම නැහැ. රටවල් 193ක් අත්සන් තබා තිබෙනවා. මේ ආරක්ෂාව පිළිබඳ විෂය භාර අමාත්‍යවරයාට ඇතුළ අයත් විය යුතු බව සැක නැතුවම අපි කවුරුත් පිළිගන්නවා. මේ තිබෙන්නා වූ සංශෝධනයේ එපමණයි තිබෙන්නේ සංශෝධනයක් හැටියට. මෙබඳ කාලයක් ඒ කර්මාන්ත අමාත්‍යංශයේ වාර්තාව යටතේ එක පරිච්ඡේදයක් හෝ පිටුවක් හැටියට තමයි මේ වාර්තාවල් ඇවිත් තිබෙන්නේ. ඇත්තටම මනුෂ්‍යයාට අතිශයින්ම හානි කර වූ මේ විෂ වායු අඩංගු රසායනික ආවි විවිධ යුද්ධවලදී පාවිච්චි කරපු අතර වැඩියෙන්ම පාවිච්චි කරේ වියට්නාම් යුද්ධ වෙලාවේ. වියට්නාම් යුද්ධයේදී බරපතල විදියට ඒජන්ට් ඔරේන්ජ් කියන ඒ විෂ රසායනිකයෙන් ජනයා විතරක් නෙමෙයි, සතුන් විතරක් නෙමෙයි, සාක ඒ වගේම ගස් කොළන් සියල්ලම, වගාවන් පාන්සු, මේ සියලු දේ විනාශ කළා. ඒ තමයි ඇමරිකානු ඉතිහාසයේ කැරැට්ටුව. ඉතින් ඇමරිකාවට දොස් කියනවට වඩා මම නම් මේ ලෝකයට දොස් කියන්නේ මේ තත්ත්වය පාලනය කිරීමට වුවමනා රටවල් 20ක් මේ නිපදවන්න මේ අවි ඒ රටවල් 20ට නිපදවන්නට ඉඩ ලබා දී තිබීම වැරදි. මේ 20ක් රටවල් මේ අවි නිපදවීම වැළැක්වෙන ආකාරයේ නීතියක් අපේ ජාත්‍යන්තර ජගත් සමුළුවේ ගෙනා යුතුව තිබෙනවා. නමුත් අපි කවුරුත් දන්නවා අද බලය තියෙන හැටියට තමයි හැම දෙයක්ම අවසාන වශයෙන් සිද්ධ වෙන්නේ. බලය තියෙනවා නම් මානව හිමිකම් උල්ලංඝනය කරන්නත් පුළුවන්. විසාවි විෂ රසායනික ද්‍රව්‍ය පාවිච්චි කරන්නත් පුළුවන්. ආයමත් වග උත්තර කියන්න තැනක් නැහැ. වග උත්තර කියන්න කෙනෙක් නැහැ. එයාගෙන් අහන්නෙත් නැහැ. ඇහුවත් එයා පිළිතුරු දෙන්නෙත් නැහැ. ඒ රටවල් වලට විදේශ විනිශ්චයකාරයෝ යවලා ඒ රටවල් වල නඩු විවාද කරන්නෙත් නැහැ. එහෙමයි තත්වය. ඒ තියනවා V2 බලය. V2 බලය අනුව ඒ කටයුතු කරනවා. ඒ අනුව ඇමරිකාවටත් තියෙනවා R2P බලයක්. ඒගොල්ල විසම්ම හදාගෙන Responsibility to protect. එහෙම කියලා ඒගොල්ලන් හදාගත්තු න්‍යායක් උඩ රටවල් තුලට කඩා වදිනවා. ඉරාකයට කඩා වැදුනේ එහෙමයි. ඉරාකේ ඔවුන් කරපු විනාශය අදත් මුළු මනුෂ්‍ය සංහතියටම කැළලක් ඇති කර තිබෙනවා. ඒ නිසා මේ විෂ රසායනික ආවි වළක්වන, තහනම් කරන නීතියක් ලෝකයට අවශ්‍ය බව කියමින් මේ පිළිබඳව කුප්‍රසිද්ධ වාර්තා තියෙන රාජ්‍යයන් පිළිබඳව මේ ලෝක සමුළුවේදී අපගේ විරෝධය පළ කරන්න අපේ රට ගැති බවකින් තොරව ඇමරිකානු, ඊශ්‍රායල මේ කුප්‍රසිද්ධ වාර්තාවන් ගැන ඔවුන්ට චෝදනා කරන්නට මේ ආණ්ඩුව ඉදිරිපත් වෙයි කියලා මං හිතනවා. නමුත් ඒ ගැන මට ලොකු සැකයකුත් තිබෙනවා. එසේ කියන්නේ මංගල සමරවීර ඇමතිතුමා විදේශ ඇමති යටින් ඉන්න කාලේ අපේ රටේ ප්‍රතිපත්තිය වූ ඉස්රායලයේ පලස්තීනයට කරන අපරාධ පිළිබඳව අපේ තිබෙන විරෝධය යටගහලා එදා ඉස්රායලයට විරුද්ධව ඡන්දෙ දෙන වෙලාවේ සීලාචාර රටවල් සියල්ලම අපි නිහඬව හිටියා මැදිස්ත්‍ව වෙලා එදා මේ පිළිබඳව මංගල සමරවීර මහතා යටින් කරපු ක්‍රියාකලාපයක් මගින් මේ කටයුත්ත මෙසේ වුණු බව අපි දන්නවා. ඒසත් තමුන්නාසේලාගේ ආණ්ඩුවේ කැරට්ටුවත් අපි දන්න නිසා තමුන්නාසේලා මේ ගැන ක්‍රියා කරන ආකාරය ගැන අපිට කිසිම විශ්වාසයක් නැති බවත් කියමින් මගේ වචන අමාරු.
බොහොම ස්තුතියි. Honorable Abdullah Maruf, you have 15 minutes.
Gaurava Kulukkalin Pradhi Thalaivar Avargale, Indru Vivasayana Aayudha Samavayam Thodarbana Tholilamaichukku Keezhe Irundha Vartha Vanipathurai Amaichukku Keezhe Irundha Indha Nirvanathai பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு பிரேரணை இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே எமக்கு நமது நாட்டிலே இன்று நாங்கள் எங்களுடைய நாட்டுடைய தேசிய வருமானத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும் என்ற முனைப்பிலே கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களும் பல்வேறு பட்ட திட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்ற போது இந்த இரசாயன ஆயுதங்கள் அதாவது உற்பத்தி பொருட்கள் அதனுடைய பாவனை தொடர்பான மிக தெளிவான விடயம் 2007 முன்னர் பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழ் தான் இருந்தது. அதற்கு பிறகு இது வர்த்தக வாணிபத்துறை அமைச்சுக்கு கீழே கொண்டு வந்ததற்கான காரணம் பல்வேறுபட்ட தொழில் வளங்கள் இன்று பரந்தன் தொழிற்சாலை மற்றும் சீமந்தி தொழிற்சாலை ஏனைய இரசாயன மற்றும் விவசாய உற்பத்தி பொருட்கள் அத்தனையும் இந்த இரசாயன மூல வளங்களிலே தங்கியிருக்கின்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே அவசரமாக இந்த சட்ட மூலம் 2017 பிறகு ஏன் தற்போது இது கொண்டுவரப்பட்டிருக்கின்றது என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு நாடு இத்த சூழலில் இருந்தபோது கூட எமது நாடு இரசாயன உற்பத்தியை அதாவது ஆயுதங்களை உருவாக்கி அல்லது இதனை ஏனையொரு இன்னொரு சமூகத்தின் மீது நாங்கள் திணிக்கவில்லை. மிக பண்பாடான முறையிலே இந்த நாட்டிலே யுத்தம் முடிவுற்ற பிறகும் நாங்கள் உலகளாவிய ரீதியிலே நாங்கள் எந்த ஒரு அப்பாவியையும் இரசாயன ஆயுதங்கள் மூலம் தாக்கவில்லை என்ற பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அமெரிக்காவிலே அமெரிக்க அரசினுடைய ஒரு தாண்டோண்டித்தனத்தின் காரணமாகத்தான் அப்பாவி ஈராக்கிய மக்கள் இரசாயன ஆயுதங்களை பாவித்தார்கள் என்ற பொய்யான கூற்றை கூறி பல லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டு குவித்த வரலாறும் தொடர்ந்து தற்பொழுது நடைபெறுகின்ற அத்தனை யுத்தங்களிலும் நாங்கள் அதனுடைய தாக்கத்தினை பொருளாதார சீரழிவினை இளைஞர்கள் அவருடைய வேலைவாய்ப்பற்ற சூழலை உருவாக்கியதை தாய்மார்கள் கணவர்களை சகோதரர்கள் சகோதரிகளை இழந்த வரலாற்றை இந்த பொய்யான அறிக்கைகள் மூலமாக நாங்கள் கண்டோம். தற்பொழுது யுத்தம் முடிவடைந்த நிலையிலே பொருளாதார அபிவிருத்தியை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வர்த்தக வாணிபத்துறை அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற இந்த துறையை அதன் பணிப்பாளர் அலம் அவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் 6 உங்களுக்கு தெரியும் இந்த சினமன் லேக் வியூலே 60 பேராளர்கள் 5 நாடுகள் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இலங்கை போன்ற நாடுகள் பங்கு கொண்ட அந்த நிகழ்ச்சி திட்டம் உலக நாடளாவிய ரீதியிலே நெதர்லாந்திலே இருக்கின்ற அந்த மத்திய அமைப்பு அந்த நிகழ்ச்சியை நடத்தி சென்றதை அவர்கள் பாராட்டியிருக்கின்றார்கள். ஏனென்றால் அதற்கு நல்ல ஒரு பணிப்பாளர் இருந்தார் அலம் அவர்கள். அதிமேதாக ஜனாதிபதி அவர்களுடைய புறநர்வை மாவட்டத்தில் கூட இந்த இரசாயன பாவனை இரசாயன பொருட்கள் பாவனை முறையை மிக தெளிவான முறையிலே மக்களுக்கு அறிவூட்டும் நிகழ்ச்சியாக வேலை திட்டமாக கொண்டு சென்றதையும் அதனை பாவிக்கின்ற முறையை எடுத்துச் சொன்னதையும் நாங்கள் அறிவோம். இன்று உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நிலைமையிலே இந்த வேலை திட்டத்தை ஒரு சிவில் அமைப்பின் மூடாகத்தான் இதன் மேற்கோள் பார்க்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், உற்பத்தி அதிகரிப்பதற்காக வேண்டி அதனுடைய பல்வேறுபட்ட ஆலோசனை குழுக்கள் உங்களுக்கு சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு கீழே ஏற்றுமதி இறக்குமதி அதிகார சபை மற்றும் அணுசக்தி அதிகார சபை மற்றும் பல்கலைக்கழக ஆலோசனை குழுக்கள் இவை அத்தனையும் இந்த ரசாயன வள ஆயுத உற்பத்தியை தடை செய்ய, அதாவது இதனுடைய வளங்கள் எப்படி பாவிக்கப்படும் என்கிற மேலாலோசனையை இந்த சிவில் சமூகம் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே இந்த எமது நாட்டினுடைய உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு நேரடி தொடர்பாக உள்ள இந்த ரசாயன பொருட்கள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் அதனை மட்டுப்படுத்துகின்ற ஒரு சிவில் சமூக அமைப்பு தான் அதை மேற்பார்வை செய்கின்றது. இன்று உலக நாகரிக ரீதியிலே ரசாயன ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுவதில்லை, எமது நாட்டிலே உற்பத்தி செய்யப்படுவதில்லை. உங்களுக்கு தெரியும், சர்வதேசத்திலே அன்று 1945 ஆண்டு ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் பேரழிவை ஏற்படுத்திய அணு பாவனையை அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் அன்று செய்த துரதிர்ஷ்டத்தை அதன் அனுபவத்தை இந்த நாடும் உலகமும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று வடகொரியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து தாங்கள் எப்படி அணு உற்பத்தியை இல்லாமல் செய்வது, தாங்கள் செய்த அணு ஆயுதங்களை எப்படி மின்சக்தியாக மாற்றுவது என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வர்த்தக வாணிப அமைச்சுறை அமைச்சுக்கு கீழே இருந்த இந்த நிறுவனத்தின் சபையை ஏன் நாங்கள் அவசரமாக கொண்டு வர, இதனை பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே கொண்டு வர சிந்திக்கின்றோம். இந்த நிலைமையிலே இந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ரசாயன மூலப்பொருட்களை பயன்படுத்துகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் அமைச்சர்களுக்கூடாக செய்கின்ற போது ஒரு துணையாக அதை எப்படி அதனுடைய அமைச்சனுடைய செயல்பாடுகளை மட்டுப்படுத்தாத அளவிலே அல்லது அவர்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிப்பதை மட்டுப்படுத்தாத வகையிலே இதனை எப்படி கொண்டு செல்ல முடியும் என்பதையும் சிந்திக்க நான் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த வகையிலே கடந்த காலங்களிலே எமது பிரதேசத்தில் அல்லது எமது நாட்டில் ரசாயன ஆயுத உற்பத்தியை நாங்கள் ஏற்படுத்தவோ அல்லது ரசாயன ஆயுதங்களை உருவாக்குவதற்கோ நாங்கள் முயற்சிக்கவில்லை, அல்லது இறக்குமதி செய்யப்பட்டதை தாக்குவதற்கும் நாங்கள் முயற்சிக்கவில்லை. தற்பொழுது யுத்தம் முடிவடைந்த நிலையிலே எமது விசேடமாக இந்த 2019 ஆண்டை கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் எமது அமைச்சரவையும் அதே நேற்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தற்பொழுது தனது நிலையை மாற்றிக்கொண்டு எமது அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதிலே தடையில்லாமல் இருக்கின்ற ஒரு சூழலிலே பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே கொண்டு வர முனைகின்ற இந்த செயல் திட்டத்தின் கீழே வர்த்தக வாணிபத்துறை அமைச்சனுடைய செயல்பாடுகளை மட்டுப்படுத்தாத ஒரு செயல் திட்டமாக இதனை மாற்றி அமைத்து எதிர்காலத்திலே எங்களுடைய அந்த அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற சகல தொழில்துறைகளையும் சகல தொழிற்சாலைகளையும் சகல தொழில் வளங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இதை மாற்ற வேண்டும். இன்று நாட்டிலே வடக்கு உங்களுக்கு தெரியும், வடமத்தியிலே புலனறுவை அனுராதபுரம் திருகோணமலை போன்ற மாவட்டங்களிலே மகாவலி நீரினுடைய பிரவேசம் அங்கு கிட்னியை பாதிக்கின்ற அளவுக்கு கெமிக்கல் பாவனை, அதாவது எங்களுடைய அரிசி உற்பத்தி என்றாலும் விவசாய உற்பத்திகளா என்றாலும் சரிதான், அவை அனைத்திலும் கெமிக்கலுடைய தாக்கங்கள் இன்று எங்களுடைய மக்களுடைய அன்றாட வாழ்வை சீரழித்திருக்கின்றது. ஆகவே இந்த அமைச்சுக்கு கீழே பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் அன்றிலிருந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றதுதான். இது ஒரு புதிதான பிரேரணையும் அல்ல. உங்களுக்கு தெரியும், அதிகார சபைகளுக்கான சேவைகள் பணிகள் தொடர்பாக மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ரசாயன பொருட்கள் கையாளப்படுகின்ற பதிவு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் ரசாயன பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு எங்களுடைய மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திணைக்களம் அவசியம் சிபாரிசு அவசியம் என்றும் ரசாயன பொருட்களால் ஏற்படும் விபத்துகளின் தாக்குதல்களின் போது பொறுப்பு கூற வேண்டிய அமைப்பொன்றை ஏற்படுத்தல், கைத்தொழில் வளர்ச்சி கைத்தொழிலாளர்களிடையே விழிப்புணர்வுச்சியை ஏற்படுத்தல், இடையூறு மிக்க ரசாயன பொருட்கள் கையாளுகின்றவர்களுக்கு பயிற்சி அளித்தல், சமவாயத்தை செயல்படுத்துவதற்கு வசதியாக ஏற்படும் வகையில் புதிய சட்டவாக்கத்தினை சட்டமைத்தல் மற்றும் மட்டுமணிப்படுத்தப்பட்ட ரசாயன பொருட்கள் அவற்றின் முன்னேற்றங்கள் சமாதான நோக்கங்களுக்காக மட்டுப்படுத்தப்பட்ட வகையிலே உறுதிப்படுத்தி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது, அட்டவணைப்படுத்தப்பட்ட ரசாயன பொருட்களின் ஏற்றுமதி செய்யும் தரவுகள் பெற்றுக் கொள்ளுதல் என்ற போன்ற பல விடயங்களை நாங்கள் அட்டவணைப்படுத்தியிருக்கின்றோம். இது எந்த அளவுக்கு செயல்படுத்தப்பட்டது என்றால், வர்த்தக வாணிபத்துறை அமைச்சருக்கு கீழே கடந்த வருடம் பொன்னர்வை மாவட்டத்திலே ஒரு வாரமாக அதனை செயல்படுத்துகின்ற அந்த விவசாயிகளுக்கு எப்படி ரசாயன பொருட்கள் பாவிக்கப்பட வேண்டும், எப்படி நீங்கள் அதனை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் மிக தெளிவாக கூறப்பட்டது. அந்த அடிப்படையிலே பாதுகாப்பு அமைச்சருக்கு கீழே கொண்டு வர முனைகின்ற இந்த செயல் திட்டம் எங்களுடைய ஒரு அமைச்சனுடைய செயல்பாடுகளை மட்டுப்படுத்தாத வகையிலே இது முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ. Honorable Sridharan, you have 23 minutes.
கௌரவ தலைமதாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் ரசாயன ஆயுதங்களை அமைச்சுகளுக்கு மாற்றுகின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுகின்ற அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே அண்மையிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தொடர்பிலே ஒரு சில நிமிடங்கள் பேசுவதற்கு அனுமதி தருமாறு கௌரவ உறுப்பினர்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தொடர்பாக ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுவதற்கு அனுமதி தருமாறு முதலில் கேட்டு தலைப்பின் கீழ் உரையாற்றுகிறேன். மிக முக்கியமாக இலங்கையினுடைய 25 மாவட்டங்களில் 25வது மாவட்டமான கிளிநொச்சி மாவட்டம் கடந்த 21ஆம் தேதி இரவு பெய்த கனமழை காரணமாக 22ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து ஒரு வாரங்களாக கடுமையான மழை வீழ்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அதனால் 25,281 குடும்பங்களைச் சேர்ந்த 78,528 பேர் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 388 வீடுகள் முழுமையாகவும் 2,225 வீடுகள் பகுதியாகவும் அழிந்த நிலையிலே அந்த மக்கள் மெல்ல மெல்ல தங்களுடைய வீடுகளுக்கு இப்பொழுது குடியேறிக் கொண்டிருக்கிறார்கள். 10,200 மேற்பட்ட கால்நடைகள், 27,521 ஏக்கர் வயல் நிலங்கள், 103.95 ஹெக்டேயர் மரக்கறி செய்கை, 239.5 ஹெக்டேயர் பழமரச் செய்கையும் ஏனையவையுமாக விவசாய செய்கையிலே பாரிய அளவு பின்னடைவை கிளிநொச்சி மாவட்டம் சந்தித்திருக்கிறது. முழுமையான ஒரு விவசாய மாவட்டம் இந்த வெள்ளப்பெருக்கின் மூலம் தன்னுடைய நிலையை இழந்திருக்கிறது. முழுமையாக 90% நிலத்தாலான மண்ணினாலான வீதிகளை கொண்டிருந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே 237 வீதிகள், 57 பாலங்கள், 14 ஆறுகளும் கழிவு வாய்க்கால்களுமாக 23 சிறு குளங்களுமாக பாரிய அளவிலான சேதங்களை இந்த மாவட்டம் எதிர்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான 47 வீதிகள், 251 கிலோமீட்டர் நீளமான வீதிகள் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு சொந்தமானவை. இதனை விட கரச்சி கண்டாவளை 2 பிரதேச செயலாளர் பிரிவுகளை உள்ளடக்கிய கரச்சி பிரதேச சபைக்கு சொந்தமான 247 கிலோமீட்டர் நீளமான 228 வீதிகளும், 341 கிலோமீட்டர் நீளமான இவ்வீதிகளும், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்கு சொந்தமான 32 வீதிகள், 58 கிலோமீட்டர் நீளமானது, புவனகிரி பிரதேச சபைக்கு சொந்தமான 67 கிலோமீட்டர் நீளமான 58 வீதிகளும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. இதனை விட கிளிநொச்சி மாவட்டத்திலே 3 உயிரிழப்புகள் இந்த வெள்ளத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளம் நடைபெற்ற அன்று இரவே கிளிநொச்சியினுடைய கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவைச் சேர்ந்த பெரியகுளம் பரந்தன் என்ற முகவரியை கொண்ட நல்லதம்பி திருச்செல்வம் அவர்கள் 54 வயசு வெள்ளத்திலே அடிபட்டு காலமாகியிருந்தார். அதேபோல கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலயத்தினுடைய மாணவன் 12 வயது சிறுவன் செல்வ வினோதரன் அன்புரதன் ரத்னபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்தவர். இவர் வெள்ளம் நிரம்பிய ஒரு பாதையிலே இருந்த கிடங்கில் தவறி வீழ்ந்து அவர் 3ஆம் நாள் மரணத்தை சம்பவித்திருந்தார். அதேபோல 2 நாட்களுக்கு முதல் இந்த வெள்ளப்பெருக்கில் இருக்கின்ற பாதுகாப்பற்ற ஒரு கிணற்றிலே தவறி வீழ்ந்த கிளிநொச்சி அன்னை சாரதா வித்யாலயத்தினுடைய மாணவி புவனேஸ்வரன் டிலானி மலையாளபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த 11 வயசு மாணவி காலமாகியிருக்கிறார். இதுவரை இந்த 3 இழப்புகள் இந்த வெள்ளப்பெருக்கின் ஊடாக இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. கிளிநொச்சியிலே இந்த கிளிநொச்சி மண்ணிலும் முல்லைத்தீவிலும் இடைபெற்ற இந்த வெள்ளப்பெருக்குகள் காரணமாக பிரதம அமைச்சர் தலைமையிலும் மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் தலைமையிலும் ஏனைய அமைச்சர்கள் ராஜித சேனாரட்ன மற்றும் சஜித் பிரேமதாசா, அமைச்சர் திகாம்பரம் மற்றும் அமைச்சர் ஹக்கீம், சபாநாயகர் ஹரிசன் போன்றவர்களுடைய வருகைகளில் பல கூட்டங்கள் கிளிநொச்சியிலே கூட்டப்பட்டது. இவ்வாறான கூட்டங்களிலெல்லாம் பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த மக்கள் மெல்ல மெல்ல குடியேறுகிற பொழுது அவர்களுக்கான மீள்குடியேற்றத்துக்காக தங்களுடைய வீடுகளை அவர்கள் சுத்தம் செய்து வீடுகளிலே குடியேறுவதற்கு அவர்களுக்கு வழங்க வேண்டிய 10,000 ரூபாய் பணம் இன்னும் சரியான முறையிலே அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. ஏற்கனவே பிரதம மந்திரியினுடைய கூட்டத்திலும் தெரிவிக்கப்பட்டது, சபாநாயகருடைய கூட்டத்திலும் தெரிவிக்கப்பட்டு அறிக்கையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை 21 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு 2,200 குடும்பங்களுக்கு மட்டுமே அந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. 27,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையிலே 2,200 குடும்பங்களுக்கு மட்டும் இந்த கொடுப்பனவை கொடுத்துவிட்டு ஏனைய குடும்பங்களுக்கான அந்த 10,000 ரூபாய் நிவாரண நிதியை வழங்குவதற்கு அரசாங்கம் இன்னும் ஒரு சரியான முடிவுகளை எடுக்கவில்லை என்பது துரதிருஷ்டவசமானது. அனர்த்தம் என்பது சுனாமியால் யுத்தத்தால் எல்லாம் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சியும் முல்லைத்தீவும் இலங்கையிலே மிக வறுமையான மாவட்டங்கள். இலங்கையிலே வறுமையால் பாதிக்கப்பட்ட போசாக்கிலே குறைந்த மட்டத்திலே முதலாவது இடத்தில் இருப்பது கிளிநொச்சி மாவட்டம். அதனை திரும்பவும் வெள்ளம் ஒரு பெரிய அனர்த்தமாக அவர்களை காவு கொண்டிருக்கிறது. அவ்வாறான இந்த மாவட்டத்தினுடைய இழப்பிலே உடனடியாக வேகமாக செய்ய வேண்டிய இந்த பணிகள் மந்தகதியிலே செல்வது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த விடயம் மிக முக்கியமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்றால் இந்த வெள்ளத்தினுடைய அனர்த்தம் நான் பிரதேசவாதமோ அல்ல இலங்கையில் இருக்கின்ற ஏனைய இடங்களை பற்றி நான் ஒப்பிடவில்லை. ஆனால் கடந்த காலங்களில் வெள்ளம் ஏற்பட்ட பொழுது தென்பகுதிகளிலோ அல்லது ஏனைய இடங்களில் நடைபெற்ற பொழுது எவ்வளவு வேகமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு அவர்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல நிறுவனங்கள் கூட அதிலே முன்னின்று அந்த மக்களுக்கான உதவிகளை செய்திருந்தன. ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்திலும் முல்லைத்தீவிலும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பொழுது இந்த பல்வேறுபட்ட உதவிகளை யாழ்ப்பாணத்தில் இருந்தும் தென்பகுதியினுடைய சில இடங்களிலிருந்தும் பல அமைச்சர்கள் வருகை தந்தும் இந்த உதவிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்திருந்தாலும் அரசாங்க ரீதியாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய உலர்வுணவு, அவர்களுக்கான மீள்குடியேற்றம், தங்களுடைய வீடுகளை துப்புரவு செய்து தாங்கள் மீளவும் குடியேறி வாழ்வதற்கான அவர்களுக்கு வழங்கப்பட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த 10,000 ரூபாய் நிதியை அரசாங்கம் உடனே வழங்க வேண்டும். இதனை ஒரு காலம் நீடித்து அல்லது காலத்தை இழுத்தடித்து செல்வது அந்த மக்களுடைய வாழ்க்கைக்கு அது பொருத்தமில்லாததாக மாறும். குறிப்பாக வயல் நிலங்கள் மூடி பாய்ந்தன. இரண்டமடுவிலே இருந்து வெளியேறிய நீர், கல்மடு குளத்திலே இருந்து வெளியேறிய நீர், வெண்ணேரி குளம், அக்கராயன் குளம், கரியாலை நாகவடுவான் குளம், முறிப்பு குளம் போன்ற குளங்களிலிருந்து வெளியேறிய நீர்கள், குளங்கள் கொள்ளளவுக்கு மேலதிகமாக வெளியேறிய நீர் வயல்களை மூடி பாய்ந்த காரணத்தால் அந்த நேரத்திலே வயல் நெல் கதிர்கள் பூக்குற ஒரு பருவம், அந்த ஒரு வயல் நெல் பூக்குற காலத்திலே தண்ணீர் அந்த பூவுக்குள் நுழைந்தால் அது சப்பியாகிவிடும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அந்த வயலை பார்க்கிற பொழுது பச்சையாக இருக்கும். நெல்லை வெட்டி அறுவடை செய்கிற பொழுதுதான் உண்மை தன்மைகள் புரிய வரும். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, பாதிக்கப்பட்ட மக்களுடைய அன்றைய நிலைமைகளை கவனத்திலே எடுக்க வேண்டும். சுற்றறிக்கைகளையும் சில ஆவணங்களையும் மட்டும் கவனத்திலே வைத்துக் கொண்டு சுற்றுநிருபங்களின் அடிப்படையில் தான் இவற்றை செய்ய முடியும் என்று அதிகாரிகள் நினைத்தால் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட முடியாத நிலைமை ஒன்று ஏற்படும். இந்த நிலையிலேதான் கிளிநொச்சி மாவட்டத்திலும் முல்லைத்தீவிலும் ஏற்பட்ட இந்த அதிகமான அனர்த்த வெள்ள அனர்த்தத்தை உடனடியாக அரசாங்கம் வேகமான முறையிலே செயல்படுத்த வேண்டும். வீதிகளிலே அந்த மக்கள் பயணம் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். இறந்தவர்களுடைய கொடுப்பனவுகள் இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை. அவர்களுடைய நிவாரண நிதிகள், அவர்களுக்கான வெள்ள நிவாரணம் வேகமாக வழங்கப்பட வேண்டும். இன்று வெள்ளம் ஏற்பட்டு 2 வாரங்கள் கடந்திருக்கிறது. ஆகவே இந்த செயல்பாடுகளில் இன்னும் ஒரு கடினத்தன்மை வேகத்தன்மை காணாமல் இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே நேரம் இன்றைய தினம் இந்த குறிப்பாக ரசாயன ஆயுதங்களுடைய பாவனை தொடர்பாக இங்கே பேசப்பட்டது. பலவேர் பலருடைய கருத்துக்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு அமைச்சில இருந்து இன்னொரு அமைச்சுக்கு இந்த விடயம் மாற்றப்படுகிறது. கௌரவ பிரதி சபாநாயகர்களே, இந்த நாட்டிலே ஒரு மக்கள் சமூகம், தமிழ் மொழி பேசுகின்ற தமிழர்கள் தாங்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலே 2009 ஆண்டுகளிலும் 2008 ஆண்டுகளிலும் மிக கடுமையான யுத்த அழிவுகளை சந்தித்திருந்தார்கள். நான் இங்கே குறிப்பிட்டது போல இவர்கள் போஸ்பரஸ் குண்டுகளுக்கும் ரசாயன குண்டுகளுக்கும் அவர்கள் கொத்து குண்டுகளுக்கும் இந்த 2008-2009 ஆண்டுகளில் கடுமையாக எதிர்கொண்டிருந்தார்கள் என்பதற்கு பல சாட்சியங்கள் இருக்கின்றன. இப்பொழுதும் இந்த ரசாயன குண்டுகளால் பாதிக்கப்பட்ட பல பேருடைய உடல் அவயவங்களை கொண்டவர்கள் கிளிநொச்சியிலே வாழுகிறார்கள், முல்லைத்தீவிலே வாழுகிறார்கள். இறந்த பல போராளிகளுடைய உடல்களை பரிசோதித்தவர்கள் கூட சொல்லுகிறார்கள் அவர்களுடைய உடல்களிலே அவ்வாறான தன்மைகள் இருக்கின்றன என்று. ஆகவே ஒரு ரசாயன தாக்கம், ஒரு ரசாயன ரீதியான பாவனை 2008-2009 ஆண்டுகளில் தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு தேசிய இனத்தின் மீது இந்த நாட்டிலே மேற்கொள்ளப்பட்டது என்பதை யாரும் நிராகரிக்க முடியாது. அதனால்தான் இப்பொழுது சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச நீதியாளர்கள் விசாரணையிலே பங்கு கொள்ள வேண்டும், சர்வதேச ரீதியான மேற்பார்வையாளர்கள் வேண்டும் என்று கேட்டால் அரசாங்கத்தில் இருக்கின்ற பலர்கள் அதனை அலர்ஜியாக பார்க்கிறார்கள், அதனை எதிர்க்கிறார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் குற்றம் செய்யவில்லை என்றால், நான் ரசாயன குண்டுகளை பாவிக்கவில்லை என்றால், நான் புஸ்பரஸ் குண்டுகளை பாவிக்கவில்லை என்றால், நான் ஒரு இனத்தின் மீது இன அழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றால் ஏன் நான் பயப்பட வேண்டும்? யார் விசாரணைக்கு வந்தாலும் என்னுடைய ஆதாரங்களை சரியாக காண்பித்து நான் நியாயமுள்ளவன் என்பதை காண்பிக்க முடியுமே. என்னிடம் ஏதோ ஒரு குற்றம் இருக்கிற காரணத்தினால், என்னிடம் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்கிற காரணத்தினால் தான் நாங்கள் அதனை எதிர்க்கிறோமா? நேற்று முன்தினங்கள் கூட நான் பத்திரிகைகளை பார்த்தேன், பலரும் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், அவர்கள்தான் இந்த குண்டுகளால் பாதிக்கப்பட்டார்கள். இன்று கூட சர்வதேச சமூகம் கூட தமிழர்களுடைய விடயத்திலே ஒரு கரிசனை குறைந்ததாக இருக்கிறதா என்கிற சந்தேகம் இன்று தமிழர்களுக்கு இருக்கிறது. இந்த விடயங்களை கையிலே எடுத்த பல நாடுகள் பேசாமல் இருப்பதாக தமிழர்கள் கருதுகிறார்கள், வேதனை அடைகிறார்கள். இன்று அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே இருந்து தன்னுடைய காலம் முடிந்து வெளியேறியிருக்கிறது. பிரித்தானியா, ஜெர்மனி, கனடா போன்ற நாடுகள் அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைக்குழுவிலே சேர்ந்திருக்கின்றன. ஏற்கனவே 2015 ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை ஏற்றுக்கொண்டிருந்தது. இப்பொழுது இருக்கிற நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருந்தார். நாங்கள் சர்வதேச மேற்பார்வையாளர்களோடு சர்வதேச ரீதியான டெக்னிக்கல் அவர்களுடைய தொழில்நுட்ப ஆலோசனைகளோடு விசாரணைகளை மேற்கொள்கிறோம் என்று. இன்றே 4 வருடங்கள் கடந்திருக்கிறது. ஆனால் இதுவரை இந்த நாட்டிலே இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் அவர்கள் மீது புரியப்பட்ட யுத்தங்கள் தொடர்பிலே இன்னும் ஒரு நீதியான விசாரணை நடைபெற்றதாக நாங்கள் யாரும் காண முடியவில்லை. அதற்கான ஒரு காணாமல் போனவர்களை கண்டறிகின்ற ஒரு அலுவலகம் உருவாக்கப்பட்டது. சென்ற வரவு செலவு திட்டத்திலே அதற்கென 1,000,000,000 ரூபாவுக்கு மேற்பட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் எவ்வளவு நிதி செலவழிக்கப்பட்டது, எவ்வாறு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது, அந்த விசாரணை அறிக்கையினுடைய வெளிப்பாடு என்ன, இதுவரை வெளிப்படையாக கொண்டு வரப்பட்டதா என்பது கூட இந்த நாட்டிலே இல்லை. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிலே பல குழுக்கள் இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கின்றன, பல விசாரணைகள் செய்யப்பட்டிருக்கின்றன, பல்வேறுபட்ட விசாரணை அறிக்கைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஒரு காலத்திலும் அது நீதியானதாக அமையவில்லை என்ற காரணத்தினால்தான் தமிழர்கள் நம்புகிறார்கள் ஒரு சர்வதேச ரீதியான விசாரணை வேண்டும் என்று. இங்கே நான் கேட்கிறேன், நீங்கள் சுத்தமானவர்களாக இருந்தால், நீங்கள் நியாயமானவர்களாக இருந்தால், இந்த நாட்டிலே யுத்தம் புரிந்தவர்கள் ரசாயன ஆயுதங்களை பாவிக்கவில்லை, அவர்கள் அவ்வாறு நடந்திருந்தால் இந்த விசாரணைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்கள் எங்களுடைய விடயத்தை நேரடியாக சொல்ல கூடும். ஆனால் பல ஆதாரங்கள் இருக்கின்றன, பல நாடுகள் சேட்டலைட் மூலமாக படங்களை எடுத்து வைத்திருக்கின்றன, பல களத்திலே நடைபெற்ற ஆவணங்கள் தடயங்கள் இருக்கின்றன, இப்பொழுதும் பல மனித இரும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன, அவற்றினுடைய மரபணுக்கள் கூட குறிப்பிடுகின்றன. இவ்வாறான யுத்தம் நடந்த சம்பவங்கள், குறிப்பாக கொத்தணி குண்டுகள் வீசப்பட்ட இடங்களுக்கான அடையாளங்கள், அந்த கொத்தணி குண்டுகளுடைய எம்டிகே தடயங்கள் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த நாட்டிலே ஒரு ரசாயன ரீதியான யுத்தம் தமிழர்கள் மீது, குறிப்பாக முள்ளிவாய்க்கால், ஆனந்தபுரம், புதுக்குடியிருப்பு போன்ற பிரதேசங்களிலே இது கடுமையாக மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகளை இன்றும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே ஒரு முறை அங்கே பிறக்கின்ற குழந்தைகள் ஆஸ்மா நோயோடும், அவர்கள் பக்கவாதம் போன்ற நோய்களோடும், பிறப்பு குறைபாட்டோடும் பிறக்கிறார்கள். அதுக்கு காரணம் இந்த ரசாயன வாயுக்கள், இங்கு வீசப்பட்ட குண்டுகளுடைய சுவாசங்களை அவர்கள் மேற்கொண்டதன் காரணமாகத்தான் என்று கூட பல வைத்தியர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வாகனங்களால் கூட அடி வாங்கி இருக்கிறார்கள், காயப்பட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கடந்துதான் இன்று பலர் அந்த மண்ணிலே வாழுகிறார்கள். ஆகவே ரசாயன ஆயுதங்களுடைய பாவனை ஒரு குறுகிய தேசங்களுக்குள்ளே பல இடங்களில் நடைபெற்றிருக்கின்றன. சிரியாவில் கூட ரசாயன ஆயுதங்களுடைய பாவனை நடைபெற்றதாக நாங்கள் உள்நாட்டிலே தன்னுடைய மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதாக அறிகிறோம். அதே போல ஈராக்கிலே நடைபெற்றதாக அறிகிறோம். இவ்வாறானதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் இந்த நாட்டிலே நடைபெற்ற இந்த விசாரணை சரியான முறையிலே மேற்கொள்ளப்பட வேண்டும். இம்முறையும் கூட பங்குனி மாதம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் இறுதி வரைக்குமான மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய காணாமல் போனோருக்கான ஆய்வுகள் அதனுடைய கூட்டத்தொடர் தொடங்குகிற பொழுது ஒரு முதன்மை பெற இருக்கின்றது. ஆனால் இலங்கையிலே இவ்வளவு காலமும் என்ன முன்னேற்றம் நடைபெற்றிருக்கிறது, என்ன நீதி கிடைத்திருக்கிறது? தமிழர்களுக்காக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இறந்தவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா, அல்லது அவர்களுக்கான நீதி விசாரணை முழுமை பெற்றிருக்கிறதா? இன்னும் சிறையிலே இருக்கின்றவர்கள் செத்துக்கொண்டே இருக்கிறார்கள், அதனை பேசுவதற்கு யாரும் இல்லை. நேற்று கூட ஒரு கைதி 3 நாட்களாக ஒரு அரசியல் கைதி தன்னுடைய தந்தையாருடைய இறப்புக்காக அவர் வட்டக்கட்சிக்கு ஒரு மனுத்தியாலம் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அவ்வாறு சென்று தன்னுடைய தந்தையை பார்த்து விட்டு வந்ததிலிருந்து அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே அவர் இந்த சிறையிலே சாப்பிடாமல் உண்ணாவிரதியாக இருக்கின்றார். இந்த நிலைமைகள் எல்லாம் இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இலங்கையினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்ற, இலங்கையினுடைய அரசியலை காப்பாற்ற தமிழர்கள் அளித்த வாக்கிலே வந்த நாங்கள் உங்களுடைய ஜனநாயகத்துக்காக நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி இருக்கிறோம், இவ்வளவு நாட்களும் நாங்கள் எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணிலே நடந்த அநியாயங்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர, தமிழர்களுக்கு ஒரு நீதி விசாரணையை மேற்கொள்ள, அவர்களுக்கான ஒரு உண்மைத்தன்மையை கண்டறிய இன்னும் ஒரு நல்ல எண்ணம் இந்த அரசாங்கத்திலே யாரிடமும் ஏற்படவில்லை என்பதுதான் மிக மிக வேதனைக்குரியது. நேற்று கூட நான் சில பத்திரிகைகளை பார்த்தேன். எங்களுடைய ஜேவிபி ஜனதா விமுக்தி பெரமுன கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூட குறிப்பிடுகிறார்கள், சர்வதேச விசாரணை அல்லது சர்வதேச தலையீடுகள் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு நாட்டின் இறைமையை பாதிக்குமாறு நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் இறைமையினுடைய பங்கத்தை ஏற்படுத்துமாறு கேட்கவில்லை. இந்த மண்ணிலே வடக்கிலும் கிழக்கிலும் தமிழர்கள் ஒரு இறைமையுள்ள இனமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வரலாற்று ரீதியாக அவர்களும் இந்த மண்ணிலே ஒரு தனித்துவமான இனமாக இருந்திருக்கிறார்கள். இழக்கப்பட்ட அல்லது இழந்து போன எங்களுடைய இறைமையை நாங்கள் காப்பாற்றும் வகையில் தான் போராடி இருந்தோம். அதற்கு நாங்கள் அகிம்சை வழியிலே போராடி இருந்தோம். அது தோற்று போன காரணத்தால் தான் ஆயுத வழியான ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை எங்களுடைய மண்ணிலே ஏற்பட்டது. அது ஒரு நியாயமானதாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது கடந்து கூட இன்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் செல்ல போகிறது. 2009ஆம் ஆண்டிலே மௌனிக்கப்பட்ட தமிழர்களுடைய ஆயுத விடுதலை போராட்டம் இன்று 2019ஆம் ஆண்டுக்கு வந்திருக்கிறது. 10 ஆண்டுகளை நெருங்குகிற பொழுது கூட இந்த போரை, அவர்களுடைய ஆயுத போராட்டத்தை நாங்கள் ஆயுதத்தால் அடக்கினோம், அதற்கு பயங்கரவாத முலாம் பூசினோம் என்று பேசுகிற சிங்கள தலைவர்கள் ஏன் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை முன்வைக்க இதுவரை இன்னும் சரியான இதய சுத்தியோடான செயல்பாட்டை முன்னெடுக்கவில்லை? ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, ரசாயன ஆயுதங்கள் என்பது இந்த மண்ணிலே பாவிக்கப்பட்ட ஒன்று. இன்று பேசாமல் இருக்கின்ற உலக நாடுகளிடம் கூட நான் நினைக்கிறேன், இந்த பெருமளவான வெள்ளம் நடைபெற்ற பொழுது கிளிநொச்சி முல்லைத்தீவிலே வேறெங்கும் நடந்திருந்தால் நான் நினைக்கிறேன் சர்வதேச நாடுகள் அங்கு புகுந்திருக்கும். ஆனால் கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கு இதுவரை எந்த ஒரு சர்வதேச நாடு கூட அல்லது சர்வதேச தொண்டு நிறுவனம் கூட அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கவில்லை. ஆகவே இன்று அழிந்து போன ஒரு தேசத்திலே தன்னுடைய இறமையையும் இழந்து தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அடையாளங்களையும் இழந்து தங்களுக்கான எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகளை இழந்த நிலையிலே காணாமல் போனவர்கள் மீண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு போராடுகின்ற அம்மாக்களும் சகோதரிகளும், அதே நேரம் அரசியல் கைதிகளாக சிறையில் இருக்கின்ற அந்த சகோதரர்கள் தங்களை விடுதலை செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு இன்றும் அவர்கள் சிறையிலே வாடுகின்ற சூழலும், மனிதாபிமானம் உள்ள கண்களோடு ஏன் இந்த நாட்டிலே யாரும் பார்க்கக்கூடாது? மனிதாபிமான கண்களோடு பார்த்தால் இந்த பிரச்சனைகளுக்கு இலகுவிலே தீர்வு காண முடியுமே. அவ்வாறான ஒரு சூழல் இல்லாமல் வெறுமனே நாளாந்தம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நாளாந்தம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய மக்களுக்கான சரியான விடிவை தருமாக எங்களுக்கு தெரியவில்லை. அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆதரவு என்பதும் இந்த புதிய அரசாங்கத்தை உருவாக்குவதிலே நாங்கள் கடைபிடித்த ஜனநாயக நடைமுறை என்பதும், நாங்கள் இந்த மண்ணிலே இருக்கின்ற பொழுது கூட சிங்கள மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறோம், எங்களால் இந்த நாட்டிலே ஒரு நீதியான நியாயமான ஒரு அரசியல் தீர்வை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் உங்களுக்கு இந்த ஸ்திரமான ஒரு அரசியலை உருவாக்குவதற்கு நாங்கள் பங்களித்திருக்கிறோம். அதற்காகத்தான் நாங்கள் 3 ஆண்டுகள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு கூட நாங்கள் வாக்களித்திருந்தோம். இவ்வாறான ஒரு சூழலில் வெறுமனே அபிவிருத்தி திட்டங்களையும் வீதிகளையும் வீடுகளையும் மட்டும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையிலும் அவருடைய எதிர்காலம் பற்றிய நம்பிக்கைகளிலும் நீங்கள் பாதகத்தை ஏற்படுத்தக்கூடாது. அதனைத்தான் நான் இந்த மன்றிலே, நான் இந்த உயர்ந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அழிக்கப்பட்ட மக்கள் நாளாந்தம் தங்களுடைய வேதனைகளை, தங்களுடைய துன்பங்களை அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அவர்கள் அந்த வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அவர்கள் மீது புரியப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த யுத்தத்தினுடைய சாயல்களில் இருந்து யாரும் தப்பித்துக் கொள்ள முடியும், அல்லது யாராவது அதற்கு நீதியையும் நேர்மையையும் கண்டுகொள்ள முடியும். இந்த மண்ணிலே நடந்த இந்த யுத்த குற்றங்களுக்கான ஒரு நீதியான நியாயமான விசாரணை என்பது ஒரு சர்வதேச தரப்பு இல்லாமல் இதனை மேற்கொள்ள முடியாது என்பதுதான் எங்களுடைய மிக நிதானமான கருத்து என்பதையும் நான் இந்த இடத்திலே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம், இவ்வளவு காலங்களும் இவை கொண்டுவரப்பட்ட பொழுது கூட, இவ்வளவு காலங்களும் இந்த விடயங்கள் சொல்லப்பட்ட பொழுது கூட இவை தீர்த்து வைத்த பாடில்லை, இவற்றுக்காக நீதி கிடைக்கவில்லை. ஆகவே இந்த நாட்டிலே இருக்கின்ற ரசாயன சூழல் என்பது ஏற்கனவே தமிழர்கள் மீது புரியப்பட்ட, அவர்கள் மீது வீசப்பட்ட ரசாயன குண்டுகளுக்கு ஒரு தீர்வை, அவர்களுக்கான விசாரணையை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுதும் கூட கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை நான் கேட்கிறேன், மன்னாரிலே எலும்பு கூடுகள் எடுக்கப்படுகின்றன. இதுவரை 287 பேருடைய எலும்பு கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவை தமிழர்களுடையது. எவ்வாறு இவர்கள் கொல்லப்பட்டார்கள்? இதிலே கிட்டத்தட்ட 12 மேற்பட்டது சிறுவர்களுடையது. அதிலும் சில பேருடைய எலும்பு கூடுகள் கால் கைகள் கட்டப்பட்ட நிலையிலே புதைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எலும்பு கூடுகள் தமிழர்களுடைய என்ற காரணத்திற்காக இதுவரை அதுக்கான சரியான விசாரணை இல்லையா? இன்னும் இன்னும் தோண்ட தூண்ட அதற்குள் இருந்து எலும்பு கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதனை விட யாழ்ப்பாணத்தினுடைய மண்டதீவு கிராமத்திலே தோமையார் தேவாலயத்துக்கு முன்பாகவும் செம்பாட்டு தோட்டத்துக்கு முன்பாகவும் 2 பாரிய கிணறுகளில் அப்பொழுதிருந்த ராணுவ தளபதி கொப்பேகடுவு அவர்களால் மங்கும்பா நல்லைப்பட்டி வேலனை மண்டதீவில் இருந்து அழைத்து பெறப்பட்ட கிட்டத்தட்ட 120 மேற்பட்ட இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கிடங்குகளிலே போடப்பட்டார்கள். அந்த கிணறுகள் இப்பொழுதும் மூடப்பட்டு சீமெண்டினால் கொங்கிரீட் இடப்பட்டிருக்கிறது. இந்த கிணறுகள் தோண்டி அந்த எலும்பு கூடுகள் உரிய முறப்படி அவர்களிடம் இருந்து பகுப்பாய்வு செய்யப்பட்டு அந்த உரிய குடும்பத்தாருடைய அனுமதியோடு அது அடக்கம் செய்யப்பட வேண்டும். அது கூட இந்த நாட்டிலே இருக்கின்ற கொலைக்கான ஆதாரங்கள். ஆகவேதான் கௌரவ பிரதி சபாநாயகர்களே, இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட துயரங்களை சுமந்த இனம் இன்றும் தனக்கு விடுதலை இல்லாமல், நீதியான வாழ்க்கை இல்லாமல், ஒரு நிரந்தரமான எதிர்காலம் இல்லாமல் கலங்கியபடியே இருக்கிற இந்த சூழலில் ரசாயன ஆயுதங்களுடைய தாக்கம் தமிழர்களிடம் இன்றும் இருக்கிறது. ஆதாரபூர்வமாக பலர் இன்றும் மனிதர்களாக, மனித ஜடங்களாக இந்த மண்ணிலே உலாவி திரிகிறார்கள். ஆகவே அவர்களுடைய உண்மைகளை கண்டறிந்து இந்த அரசாங்கம் நீதியான முறையிலே அந்த ரசாயன ஆயுதங்கள் என்ற விடயத்திலே ஒரு நீதி விசாரணைக்கு இனியும் காலத்தை தாழ்த்தாது, 10 கடந்து வந்தும் அவர்களுடைய உண்மைகளை புரிந்து ஒரு நீதிக்கான வழியிலே இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறேன். இது வெறுமனே உலகத்திலே நாங்கள் சுத்தமானவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கான நாள் அல்ல. இந்த நாட்டிலும் ரசாயன குண்டுகள், ரசாயன ஆயுதங்கள் பாவிக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களோடு இதற்கான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கூறி நிறைவு
செய்கின்றேன். நீங்கள் உரையாற்றும் பொழுது அந்த புதிய சில இடங்களிலே கடந்த காலங்களிலே கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டு சிமெண்டால் அடைக்கப்பட்டு வைத்திருப்பதாக கூறினீர்கள். அந்த இடங்கள் சம்பந்தமான விவரங்களை எனக்கு எழுத்து மூலம் தருகிறீர்களானால் நிச்சயமாக தொடர்பாக நடவடிக்கை தயாராக இருக்கின்றேன். உண்மையிலே இப்பொழுது எனது அமைச்சகத்திலே தான் காணாமல் அலுவலகம் வந்திருக்கின்றது. அந்த அலுவலகம் தற்சமயம் இந்த மன்னார் புதைக்குழி தொடர்பாக விசாரணைகள் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சொன்ன புதிய அந்த நீங்கள் தகவல் சம்பந்தமான குபரங்களை எனக்கு எழுத்து மூலம் தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அப்படி தருவீர்களா? நிச்சயமாக எனது அமைச்சுக்கே வரக்கூடிய அந்த காணாமல் அலுவலகத்தில் நிச்சயமாக நான் அந்த புதிய இடங்களையும் தோண்டி பார்க்கும்படி பணிப்புரை வழங்குவேன். நிச்சயமாக
கௌரவ பிரதி சபாநாயகர்களே, கௌரவ அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் குறிப்பிட்டது போல நான் குறிப்பிட்டது யாழ்ப்பாணத்திலே மண்டதீவு என்கிற கிராமத்திலே, யாழ்ப்பாணத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மண்டதீவிலே தோமையார் தேவாலயத்துக்கு முன்பாக இருக்கிற கிணறும், அதே மண்டதீவிலே செம்பாட்டு தோட்டத்தில் இருக்கிற கிணறும் இப்பொழுதும் கொங்கிரீட்டால் மூடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 120 இளைஞர்களுடைய சடலங்கள், அவர்கள் பாவித்த வண்டில்கள் சைக்கிள்களோடய போட்டு மூடப்பட்டது. அப்பொழுது டென்சில் கொப்பேகடு அவர்கள் ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் 90களிலே அந்த இடத்தில் அவ்வாறான கொலைகள் செய்யப்பட்டு வேலனை, மண்கும்பான், அல்லப்பட்டி, மண்கும்பானை சேர்ந்த மண்டதீவைச் சேர்ந்த இளைஞர்கள் அழைத்து வரப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டு அதுக்குள்ளே போடப்பட்டார்கள். ஆகவே நான் இதனை தங்களுக்கு எழுத்து மூலமாகவும் தருகிறேன். இவ்வாறான ஒரு சூழல் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் வலியுறுத்துகிறேன். நன்றி.
தேங்க்யூ.